ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு நூல் முதலிய பொருள். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
இனி அடுத்த பாடல் என்னவென்றால், இந்த பாடல்கள்லாம் வருவது பாஜிரம் என்ற பகுதி. பாஜிரம் என்ற பகுதியிலே தெய்வ வணக்கங்கள் எல்லாம் அருமையாக சொல்லியிருக்கின்றார். அதோடு பாஜிரம்னாலே அதுல சொல்ல வேண்டிய செய்திகள் இருக்கின்றன. இந்த நூலிலே சொல்லப்படுகின்ற பொருள் என்ன? அதான் நுதலிய பொருள் என்பார்கள். நூலிலே சொல்லப்பட்ட பொருள் நுதலிய பொருள். இந்த நுதலி இந்த நூல்ல சொல்லப்பட்ட பொருள் இதுதான் என்பதை பாஜிரத்திலே சொல்லிடணும். நூலை படிப்பவர்கள் அவர்களா இந்த நூல் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இந்த நூலை படிச்சு நாம நினைச்ச விஷயம் இதுல வரலையே அப்படின்னு அவர்கள் திகைக்க கூடாது. அதனால இந்த நூல் இந்த விஷயத்தைத்தான் சொல்லுது என்பதை குறிப்பிட்டிடணும். முதலிய பொருள், அந்த முதலிய பொருளை சொல்லக்கூடிய அருமையான பாடல், இந்த நூலுக்கே இதயமான பாடல் என்று சொல்லலாம். மாபாடியத்துல இந்த பாடலுக்கு சொல் சொல்லாக விளக்கம். இந்த சிவபிரகாசத்துக்கு உரை எழுதினேங்கிற குறைய அதன் மூலமாக தீர்த்து அருள்கின்றார்கள் நம்ம சிவஞான சுவாமிகள். பெரிய விளக்கம் அருள்கின்றார்கள். ஆகையினாலே ஒரு நூலுக்கு எழுதப்பட்ட உரையிலே இப்படி இன்னொரு நூல் பாடலை எடுத்து வைத்துக் கொண்டு இவ்வளவு பெரிய விளக்கம் தருவதை நாம அவ்வளவு எளிதாக காண முடியாது. அவ்வளவு அருமையா சொல்லியிருக்கின்றார்கள். ஏன்னா இந்த பாடலுடைய முக்கியத்துவம் கருதி, சைவ சமயத்தை சார்ந்தவன் என்னுடைய சமயம் எவ்வளவு சிறந்தது தெரியுமா அப்படின்னு எடுத்து சொல்வதற்கு பல பாடல்கள் சொல்ல வேண்டாம். இந்த ஒரு பாடல், ஒரே ஒரு பாடலை சொன்னால் போதும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாடல் இது. இந்த நூல்ல சொல்ல என்ன பொருளை சொல்ல வருகின்றேன் என்றால், சைவ சித்தாந்தத்தை சொல்ல வருகின்றேன் என்று ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். அப்படி சைவ சித்தாந்தத்தை சொல்ல வருகிறேன் சொல்லும் போது எப்படிப்பட்ட சைவ சித்தாந்தத்தை சொல்ல வருகிறேன் அங்க விவரிக்கிறார் பாருங்க. அதுல சொல்லக்கூடிய செய்திகள் தான் இப்படிப்பட்ட சைவ சித்தாந்தம், இப்படிப்பட்ட சைவ சித்தாந்தம்னு அதனுடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்து எடுத்து சொல்லி அங்க ஆக இப்ப ஏற்பட்ட சைவ சித்தாந்தத்தை இங்கே சொல்கிறேன்னு முடிக்கும் போது ரொம்ப பரவசமா இருக்கும். புறச்சமயத்தவர்க்கு இருளாய், அகச்சமயத்து ஒளியாய், புகழ் அளவைக்கு அளவாகி, பொற்பணி போல் அபேத பிறப்பிலதாய், இருள்வெளி போல் பேதமும் சொற்பொருள் போல் பேதாபேதமும் இன்றி, பெருநூல் சொன்ன அறத்திறனால் விளைவதாய், உடல் உயிர் கண் அருக்கண் அறி ஒளி போல் பிரிவரும் அத்துவிதமாகும் சிறப்பினதாய், வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் இங்கு தெரிக்கலுற்றாம். எப்படிப்பட்ட சைவ சித்தாந்தத்தை சொல்கிறேன் தெரியுமா? புறச்சமயத்தவர்க்கு இருளாய் விளங்கும் சைவ சித்தாந்தத்தை சொல்கின்றேன். புறச்சமயம் என்றால் சிவாகமங்களை உடன்படாத சமயங்கள் எல்லாம் புறச்சமயங்கள். வேதங்களை உடன்பட்டும் சிவாகமங்களை உடன்படாதவர்கள், அவர்களை அது மாதிரி வேதம் சிவாகமம் ரெண்டையுமே உடன்படாதவர்கள், இந்த விளக்கங்கள்லாம் மாவாடியத்தில் தான் கிடைக்கின்றன. எந்த அடிப்படையில புறச்சமயம் புறச்சமயம்னு பிரிச்சுங்க என்றால், வேதாகமங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அந்த கருத்தை வைத்துத்தான். வேதம் ஆகம இரண்டையுமே மறுப்பவர்கள் புறப்புறச்சமைகள், வேதத்தை ஏற்றுக்கொண்டு சிவாகமனை மறுப்பவர்கள் புறச்சமைகள். அதே சமயத்தில் வேத சிவாகங்களை ஏற்றுக்கொண்டு அவற்றுக்கு மாறான நூல்களையும் அவற்றை விடவும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஏற்றார். வேத சிவாகங்களை ஏற்பதால் அவர்களை அகம் என்றும் சொல்ல வேண்டியுள்ளது, ஆனால் அதற்கு முரண்பாடான நூல்களையும் ஏற்பதனால் புறம் என்றும் சொல்ல வேண்டியுள்ளது. ஆகவே அகப்புறச்சமைகள். எப்படியோ அந்த புறம்ங்கிற வார்த்தை வந்துட்டாலே அவர்கள் அந்த புறச்சமயம்ங்கிற பட்டியலுக்குள்ள போயிடுறாங்க. ஆகவே முக்கூற்று புறச்சமயத்தார் என்று சொல்வார்கள். புறப்புறம், புறம், அகப்புறம், முக்கூற்று புறச்சமயத்தார். இவர்களுக்கு சைவ சித்தாந்தம் விளங்காததா இருப்பது, அதனால அவர் இருள்னு சொன்னார். விளங்காத ஒன்று இருள். புறச்சமயத்தார்க்கு புறச்சமயத்தவருக்கு இருளாய் உள்ள சைவ சித்தாந்தம். ஏன் இருளா இருக்கு? சைவ சித்தாந்தத்துலதான் எல்லாத்தையும் தக்க காரண காரியங்களோடு எடுத்து விளக்கி இருக்காங்களே. அப்ப அவர்கள் எந்த சமயத்தவர்களா இருந்தாலும் அதை கேட்பார்கள் என்று சொன்னால் அதை அவர்கள் ஒத்துக்கொள்ளதானே செய்வாங்க. நீங்க தான் காரண காரியங்களோட சொல்றீங்களே அப்படின்னு சொன்னா, எவ்வளவுதான் காரண காரியங்களோடு சொன்னாலும் அவர்களுக்கு முதலிலேயே அவர்கள் ஒரு முடிவை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். என்ன? இந்த சைவ சமயம் இது சரியான சமயம் அன்று, இது பிழையுடையதுதான் அப்படிங்கிற கருத்தை மனசுல அவர்கள் வந்து அசைக்க முடியாம வைத்திருக்கின்றார்கள். அந்த கருத்தை வைத்துக் கொண்டுதான் சைவ சமய கருத்துக்கள் எல்லாவற்றையும் அவர்கள் கேட்பார்கள். தம் மனக்கருத்தை எடுத்து விட்டு கேட்க மாட்டார்கள். இப்போ ஒருவரிடம் நீங்கள் வந்து உங்கள் தரப்பு நியாயங்களை எல்லாம் எடுத்து சொல்கின்றீர்கள், எல்லாம் சரியா இருக்கு, இவ்வளவு நீங்க சொல்ற ஒவ்வொரு கருத்தும் நியாயமானது, ஆனால் உங்கள் மீது அடிப்படையில் நல்லெண்ணம் இல்லாத ஒருவரிடம் நீங்கள் எவ்வளவுதான் உங்கள் தரப்பு நியாயங்களை விளக்கி சொன்னாலும் அவர் அதுக்கு என்ன செய்ய மாட்டார், அவற்றை ஒத்துக்கொள்ள மாட்டார். ஏதாவது ஒன்று அர்த்தம் இல்லாமல் பேசி அதை மறுத்து கொண்டுதான் இருப்பார். ஏன்னா அடிப்படையில அந்த நல்லெண்ணம் என்பது இல்லை. அதுபோல சைவ சமயத்தை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் அவர்களிடம் அடிப்படையில் இல்லாததனால் அவர்களிடம் நாம் போய் எவ்வளவுதான் நம்முடைய சமயத்தினுடைய அந்த சிறப்புகளை எல்லாம், அந்த உண்மையான சிறப்புகளை எல்லாம் எவ்வளவுதான் தகுந்த காரணங்களை காட்டி எடுத்துரைத்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனாலதான் உமாவிசுவம் தெளிவா சொல்லிட்டார், புறச்சமயத்தவர்க்கு இருளாயின். அகச்சமயத்த ஒளியாய், அகச்சமயங்கள் வேத சிவாமங்களை ஏற்றுக்கொள்பவர்கள் அவற்றுக்கு மாறான நூல்களையும் ஏற்க மாட்டார்கள். அப்புறம் என்ன, அவர்களை சித்தாந்த சைவம்னே சொல்லி சொல்லிட வேண்டியதானே. அதுலயே அகச்சமயம்னு ஒரு சின்ன ஒரு ஒரு பாகுபாடு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் அந்த கருத்துக்களிலே கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுவார்கள். பெத்தம் முத்தி குறித்த கருத்துக்களிலே கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுவார்கள். ஆகவே அவர்கள் அவர்களை புறம்னு சொல்லல, ஆனா சித்தாந்த சைவம்னு சொல்ல முடியல, அகச்சமயம்னு வைத்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அடைமொழி கொடுத்து சைவம்னு சைவம்னு சொல்லப்படுவார்கள். அவர்கள் இப்படி பெத்த முத்து இயல்புகள்ல கொஞ்சம் மாறுபட்டாலும் அவர்களிடம் நாம அந்த உண்மையான சித்தாந்த சைவ உண்மைகளை எடுத்து சொல்லும் போது அவர்களை ஒத்துக்கொள்வார்கள், தெளிவு பெறுவார்கள். ஆகவே அகச்சமயத்து ஒளியாய் உள்ள சைவ சித்தாந்த திறன் இங்கு தரிக்கலுற்றான். அடுத்தால அப்புறம் சொல்றார், இன்னும் எப்படிப்பட்ட சைவ சித்தாந்தம் தெரியுமா, இது புகழ் அளவைக்கு அளவாகி உள்ள சைவ சித்தாந்த திறன் இங்கு தெரிக்கலுற்றாம். புகழ் அளவைக்கு அளவாகி, இந்த இடம்னா விளக்குவதற்கு ரொம்ப அரிதானது. என்ன அளவைக்கு அளவாகி, மாபாடியத்துல சுவாமிகள் விளக்க போய் தான் நாம அந்த அரிய விஷயத்தை எளிதாக நாம புரிந்து கொள்ள முடிகின்றது. அரிய விஷயத்தை நமக்கு எளிமையாக்கி காட்டிட்டாங்க நம்ம சிவஞான சுவாமிகள். என்னன்னா சில உரையாசிரியர்கள் இந்த இடத்துல எப்படி பாடம் கொண்டிருக்கின்றார்கள் சொன்னால், புகழ் அளவைக்கு என்பதுல வந்து புகழ் அப்படிங்கிறதுல வந்து சிறப்பு அகரம் சேர்த்து புகழ் அளவைக்கு, புகழப்படும் அளவைக்கெல்லாம் அளவையாகி என்று சொல்லிட்டு போயிட்டார்கள். அது விளக்கமா வேற எதுவுமே சொல்லல, எப்படி எளிதாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா சுவாமிகள் தான் புகழ் அளவை புகழுதல், இந்த எரியிறம கல்லு அந்த கல்லுக்கு வருத இல் போட்டு புகழ் புகழுதல் என்று சொன்னால் அது சொல்லுதல் அர்த்தம், சொல்லப்படும் அளவைக்கும் அளவாகி என்று சொன்னார். அப்போ அதுல மாபாடித்தர் தான் விளக்கம் கொடுக்குறாங்க. சொல்லப்படும்னா யாரு சொல்றா தெரியுமா, அளவை என்பது என்ன, அளவை என்பது அது தர்க்கம் சம்பந்தப்பட்ட ஒரு கருத்து. தர்க்க அறிவு எல்லா சமயத்தவர்களுக்கும் தேவை, எல்லா சமயத்தவர்களுக்கும் மட்டுமல்ல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். ஒவ்வொருவரும் தம் கருத்து சரியானது சமயத்துறையில மட்டுமல்ல, அது உலகியல் துறையானாலும் இருக்கலாம். எந்த துறையில உள்ளவர்களும், சமயத்துறை உலகியல்ல பல்வேறு துறைகள் உள்ளன, எந்த துறைகளில் உள்ளவர்களும் தாம் மேற்கொண்ட கருத்து சரியானது என்பதை பிறர் ஒப்புக்கொள்ளும்படி எடுத்து சொல்வதற்கு இந்த தர்க்கம் என்ற இந்த முறைமையானது ரொம்ப அவசியமாகின்றது. இந்த தர்க்கம், இந்த தர்க்கத்தை வந்து அளவை இயல்னே தமிழ்ல சொல்லுவாங்க. அளவை இலக்கணம்னு தனியா செட்டியார்ல இருக்குது. அளவைங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் என்று சொன்னால் அதையும் நம்ம சுவாமிகள் தான் மாபாடியத்திலையும் சிவசமவாத உரை மறுப்பு, அது மாபாடியத்திலும் இருக்கு தனியாவும் இருக்குது, தனியா இருக்கு. உரை செய்யுள்ள ஆதீனத்துல ஒரு நூல் வெளியிட்டு இருக்காங்க, அதுல இருக்குது சிவசமவாத உரை மறுப்பு. அதுலயும் ரெண்டுத்திலையுமே சுவாமிகள் தான் எடுத்து சொல்றாங்க அளவைங்கிற சொல்லுக்கு என்ன பொருள். அளக்கும் கருவி என்று பொருளாம் அளவைங்கிற சொல்லுக்கு. நம்ம சிவஞான சுவாமிகள் யாரும் இப்படி விளக்கம் சொன்னதில்லை, நம்ம சிவஞான சுவாமிகள் சொல்றாங்க அளவை என்றால் அளக்கும் கருவி, அளத்தல் என்றால் அளந்து அறிதல், அளந்து அறியும் கருவி. ஆகவே அளவிட்டு அறியும் கருவியே அளவை, அறிகின்ற கருவியே அளவையாகும். அப்போ அந்த அளவை என்பது எது என்று சொன்னால், இந்த அளவைன்னு தமிழ்ல சொல்றமே இத வடமொழியில பிரமாணம் என்று சொல்வார்கள். பிரமாணம், பிரமாணம் என்று சொல்வார்கள். அறியக்கூடிய கருவிதான் அளவை, அதுதான் பிரமாணம். அறியக்கூடிய கருவிதான் அளவைன்னு சொல்றீங்களே, அப்போ அந்த அளவை என்பது எது, எது அறியக்கூடிய கருவி என்றார். இந்த தர்க்கத்துல மிகச்சிறந்த சமயத்தாராக விளங்குபவர்கள் அவர்கள் தார்க்கிக சமயத்தார். அவங்க பேரே அதான் தார்க்கிக சமயத்தார் சொல்லப்படுறாங்க. அவர்களே ரெண்டு பிரிவாக இருக்கின்றார்கள், நயாயிகர் வைசேடிகர் இருக்காங்க. ரெண்டு பேருமே தார்க்கிகம் என்று ஒரே சமயமாக சொல்லப்படுவார்கள். அவர்கள் தர்க்கத்துல ரொம்ப சிறந்தவர்கள். அவர்கள் அறியும் கருவியாகிய அளவை எது என்று சொல்கின்றார்கள் என்று சொன்னால், ஐம்பொறிகளை சொல்கின்றார்கள், அந்த கரணங்களை சொல்கின்றார்கள். ஏதாவது ஒரு பொருளை அறிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஐம்பொறிகளில் ஒன்று துணை செய்ய வேண்டும் அல்லவா, அது மாதிரி அந்தக்கரணங்கள் மனமும் அங்க பொருந்தி அதை அறியணும் அல்லவா. ஆகவே அந்தக்கரணங்கள் ஐம்பொறிகள் இவைதான் அறிவதற்கு உதவும் கருவி, இவைதான் அறியக்கூடிய கருவி. ஆகவே இந்த பொறிகள் கரணங்கள் தான் அளவை. வடமொழியில் சொல்லணும்னா பிரமாணம், இவைதான் அளவை என்று சொன்னார். இதுதான் தார்க்கிகர்கள் சொல்லக்கூடிய அளவை. தார்க்கிகர்கள் சொல்லக்கூடிய அளவை, அதை சொல்லுதான் புகழுதல். தார்க்கிகர்கள் புகழக்கூடிய சொல்லக்கூடிய அளவை எது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுப்போம். தார்க்கிகர்கள் புகழக்கூடிய சொல்லக்கூடிய அளவை எது என்றால் பொறிகள் கரணங்கள், இவைதான் அளவை. ஏன்னா அளவை என்பது எது? அறியும் கருவி. இந்த கண்ணு மூக்கு வாய் இல்லைங்களா, செவி, இந்த மாதிரி பொறிகள் தானே அறியக்கூடிய கருவிகளாக இருக்கின்றன. அது மாதிரி அந்த கரணமும். ஆகவே இவைதான் அளவை என்று தார்க்கிகர்கள் சொல்கின்றார்கள். சைவ சித்தாந்தம் தான் இதன் மேலும் நுணுகி ஆராய்ந்து நம்முடைய சிவாகமங்கள் தான் தெளிவாக எடுத்துரைக்கின்றன. என்னவென்றால் இவையெல்லாம் அறியக்கூடிய கருவிதான், ஆனால் இவை இவற்றை கொண்டு அறியக்கூடிய கருவி வேறொன்று உள்ளது. அந்த கருவிக்கு துணை செய்யும் கருவிகள் தான் இவை. என்னவென்றால் அறிவில்லாத ஒரு பொருளுக்கு இந்த ஐம்பொறிகளை கொடுப்பதனாலோ அந்த கரணங்களை கொடுப்பதனாலோ அந்த அறிவில்லாத பொருள் இந்த கருவிகளை வைத்துக் கொண்டே அறிய முடியுமா? ஆகவே அறிய வேண்டும் என்றால் முதலிலே அந்த பொருளுக்கு அறிவு இருக்க வேண்டும். ஆகவே நாமெல்லாம் ஆன்மாக்கள், நம்முடைய அந்த அறிவு ஆற்றல் இருக்கின்றதே, அறிவு ஆற்றல், நம்முடைய அறிவாற்றல் தான் முதன்மையான அளவை. அறிவாற்றல் என்று ஒன்று இல்லாவிட்டால் இந்த பொறிகளை வைத்துக் கொண்டு என்ன செய்ய முடியும்? ஆகவே இவற்றையே அறியும் கருவி என்று சொல்கிறது. இவை அறியும் கருவிகள் தான், ஆனால் முதன்மையான அறியும் கருவிகள் அல்ல. ஆன்மாவினுடைய அறிவாற்றல் தான், அறிவாற்றலுக்கு துணை செய்பவை இவை. கண் மூலமாக அறிவது எது? கண்ணேவா அறிகின்றது? இல்ல, ஆன்மாதான் அறிகின்றது. இந்த ஆன்மா ஏன் அறிகின்றது? அதுக்கு அறிவுங்கிற பிரதான கருவி இருக்கிறது. அந்த அறிவுங்கிற பிரதான கருவி காண்டல் என்ற முறையில அறியணும்னா அங்க கண்ணு தேவை, கேட்டல் என்ற முறையில அறியணும்னா அதுக்கு அங்க காதினுடைய உதவி தேவை. இந்த ஆன்மா அறிவுங்கிற கருவி முகர்தல்ங்கிற முறையில அறியணும்னா மூக்கனுடைய துணை தேவை, சிந்தித்து அறியணும்னா அங்க அந்த கரணத்தின் துணை தேவை. ஆகவே அறியும் கருவி என்பது ஆன்மாவுடைய அறிவாற்றல், அறிவு ஆற்றல். அதை வடமொழியில சித் சக்தி, அறிவு என்பது சித், ஆற்றல் என்பது சக்தி, சித் சக்தி. தமிழ் வழக்கப்படி எழுதும் போது இத்துக்கு பதில் இரு போட்டுருவாங்க, சிற் சக்தி, சக்தியையும் சத்தின்னு எழுதிடுவாங்க, வேற ஒண்ணும் இல்லை. ஆன்ம சிற்சக்தி அதுதான் அளக்கும் கருவி, அதுதான் அறியும் கருவி. ஆன்ம சிற்சக்தி தான் அறியும் கருவி. அந்த கருவிக்கு துணை செய்பவை தான் இல்லைங்களா. இப்ப நீளத்தை அளக்கிறோம் என்று சொன்னால் அளவுகோல் வேணும் அல்லது ஒரு டேப் வேணும். அந்த டேப்பையே வந்து அறியும் கருவின்னு சொல்லிடலாமா? அந்த டேப்பை பயன்படுத்தி கண்ணால கூர்ந்து கவனிக்கணுமே. அப்ப கண்ணுக்கு துணை செய்வது தான் அந்த டேப்பு. அதே மாதிரி ஆன்மாவின் அறிவுக்கு துணை செய்வது தான் அந்த கண்ணு. ஆகவே எதை அளவை என்று தார்க்கிகர்கள் சொன்னார்களோ அந்த அளவைக்கும் மேலான அளவையாக இருப்பது சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய அளவை, ஆன்ம சிற்சக்தி ஆகிய அளவை. தார்க்கிகர்கள் பொறிகளையும் கரணங்களையுமே அளவை என்றார்கள். இன்னொன்று சிவாகமங்கள் தெளிவாக சொல்கின்றன, அதுதான் அற்புதமான கருத்து. எது அளவையோ அது அறியும் கருவியாகத்தான் இருக்கணும். அறியும் கருவி வேறு, அறியப்படும் பொருள் வேறு. இதில் அளவை என்பது எதனுடைய பெயர்? அறியும் கருவியின் பெயரா, அறியப்படும் பொருளின் பெயரா என்று சொன்னார். அறியும் கருவிக்குத்தான் அளவையின் பெயர். அதுக்கு படமொழி என்ன சொன்னாங்க? பிரமாணம். அறியும் கருவிக்குத்தான் பிரமாணம், அளவைன்னு பேரு. அறியப்படும் பொருளுக்கு அதுக்கு வேற ஒரு பேர் இருக்கு, பிரமேயம். அறியப்படும் பொருளுக்கு பிரமேயம் என்று பெயர். ஆக பிரமாணம் வேறு, பிரமேயம் வேறு. அறியும் கருவி வேறு, அறியப்படும் பொருள் வேறு. இப்ப நல்லா கேளுங்க, அருமையான கருத்து, மாபாடிய கருத்து. இந்த பாட்டுக்கான விளக்கத்துல தான் மாபாடியத்தில் இருக்கு. சிவபிரகாசன் சொல்றேன்னு மாபாடியத்துக்கு போயிட்டீங்களா சார் அப்படின்னு நினைக்க வேண்டாம். மாபாடியத்துல இந்த பாட்டுக்குள்ள விளக்கம் தான். என்ன சொல்றாருன்னா, அறியப்படும் பொருளை பிரமேயம்னு சொல்லுவோம் இல்லைங்களா. தார்க்கிகர்கள் என்ன சொல்றாங்க, இந்த ஐம்பொறிகள் எல்லாம் பிரமாணம்ங்கிறாங்க. ஆனா ஆன்மாவின் அறிவு கண்ணை கொண்டு பிற பொருள்களை மட்டுமா அறிகிறது? ஆன்ம அறிவு இது என்னுடைய கண் என்று அந்த கண்ணையே அறிகின்றதே, இது என்னுடைய செவி என்று செவியே அறிகின்றது. ஆகவே இந்த ஐம்பொறிகளும் ஆன்மாவுடைய அறிவினால் அறியப்படுகின்றன. அறியப்பட்டு விட்டால் அவை பிரமேயம் தான். அறியப்படுபவையே பிரமாணம் என்று சொல்லக்கூடாது. அறிகின்ற கருவிதான் பிரமாணம். அந்த கருவியினாலே அறியப்படுபவற்றையும் என்ன சொல்லக்கூடாது? பிரமாணம் சொல்லக்கூடாது. அறியப்படுபவை பிரமேயம். ஆகையினாலே எது பிரமேயமோ அது பிரமாணம் ஆகாது. ஆகையினாலே பொறிகள் கரணங்கள் எல்லாம் ஆன்ம சுச்சத்தியால் அறியப்பட்டு அவையெல்லாம் பிரமேயங்கள் ஆகிவிடுகின்றன. அவற்றுக்கு மேலான பிரமாணமாக மேலான அளவையாக திகழ்வது சைவ சித்தாந்தம் சொல்கின்ற ஆன்ம சிற்சக்தி ஆகிய உண்மையான அளவை. ஆகவே தார்க்கிகர்கள் எந்த பொறிகளை எல்லாம் அளவை நாங்களோ அவற்றையும் அளந்து அறியக்கூடிய மேலான கருவியாக இருப்பது சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய அளவை. அதனாலதான் புகழ் அளவைக்கு அளவாகி தார்க்கிகர் சொல்கின்ற அளவைக்கும் அளவையாக திகழக்கூடிய சைவ சித்தாந்த திறன் இங்கு தெரிக்கலுற்றான். நூலை எவ்வளவு ஊக்கமா நாம படிக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த சைவ சித்தாந்தத்தின் பெருமையை எப்படி சொல்றாங்க பாருங்க. புறச்சமயத்தவருக்கு இருளாய் இருக்கின்ற சைவ சித்தாந்தத்தை, அகச்சமயத்து ஒளியாய் இருக்கின்ற, அப்ப அகச்சமயத்துக்கே ஒளியினா சித்தாந்த சைவம் தான் மெய்யின் நம்புற நமக்கு நல்லாவே இது ஒளியாருந்து துணை செய்யும், வழிகாட்டும் இல்லைங்களா. தார்க்கிகர்கள் சொல்கின்ற அளவை ஆகிய அந்த பொறிகளையும் அளந்து அறிகின்ற உண்மையான அளவை கூறும் சைவ சித்தாந்த திறனை இங்கு தெரிக்கலுற்றாம். அதுக்கப்புறம் தான் மிகுந்த ஒரு உத்தமமான ஒரு விஷயம் என்னவென்றால், சைவ சித்தாந்தமாகட்டும் அல்லது மற்ற சிறந்த தத்துவ கோட்பாடுகளாகட்டும், உயிர் நாடியான விஷயம் என்னவென்றால் இறைவனுக்கும் உயிர்களாகிய நமக்கும் உள்ள தொடர்பு இல்லைங்களா. இறைபக்தியை வளர்க்க வேண்டும் தான் எல்லா சமயங்களும் சிறந்த சமயங்களும் சொல்கின்றன. இறைபக்தி வளரணும்னா அந்த தொடர்பு தெரிஞ்சால்தான் வளரும். இறைவனுக்கு நமக்குள்ள தொடர்பு தெரிஞ்சால்தான் வளரும் இல்லைங்களா. ஆகவே ஒருவரை இவர் இன்னார்னு தெரியாமலே பேசிட்டு இருக்கோம், மூணாவதா ஒரு ஆள் வந்து இவர் யாரு என்னான்னு சொல்லி நமக்கு ஒரு வேண்டியவரையோ உறவினரையோ சொல்லி அவருக்கு இந்த முறையில இவர் உறவுன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் எப்படி ஒரு முகமலர்ச்சி நம்மளே அறியாமலே நமக்கு வந்து விடுகின்றது? இன்னும் எவ்வளவு ஈடுபாட்டோடு அவரிடம் பேசுகின்றோம் இல்லைங்களா. போன் நம்பரை கொடுக்கிறோம் வாங்குறோம் இல்லைங்களா. எப்படி திடீர்னு அவ்வளவு ஒரு நெருக்கம் ஏற்பட்டது என்றால் அவருக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு தெரியாமல் இருக்கும்னால் பேசிக்கிட்டு இருந்தோம். தெரிந்த பிறகு அந்த நெருக்கம் தன்னால அதிகரிக்கிறது. அது மாதிரி இறைவனுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு தான் சமய கொள்கை கருத்துக்களிலே ரொம்ப முக்கியமானது அதுதான். ஆக அந்த கருத்து வேத உபநிடதங்களில் சொல்லப்பட்டுள்ளது. அதை பிற சமயத்தவர்கள் எல்லாம் எப்படி புரிந்து கொண்டிருக்கின்றார்கள், அதை சைவ சமயம் எப்படி தெளிவாக எடுத்துரைக்கிறது, அப்படி தெளிவாக எடுத்துரைக்கின்ற சைவ சித்தாந்த திறனை இங்கு தெரிக்கலுற்றாம் என்றார். இறைவனுக்கும் உயிருக்குள்ள தொடர்பை பற்றி சொல்லும் போது ஒரு சாரா சொல்கின்றார்கள், பொற்பணி போல் அபேதம். பொன் பணி, பொற்பணினா பொன் பணி, பொன் என்பது தங்கம், பணி என்பதுக்கு பல பொருள் இருக்கு. பணி நம்முடைய வேலைகளை எல்லாம் பணியும்போம் இல்லைங்களா. இங்க பணி என்பதுனா ஆபரணங்கள், நகைகள், பொன் தங்கம் பணி நகைகள். தங்கத்தில இருந்து நகைகள் வந்த மாதிரி தங்கத்துக்கும் நகைகளுக்கும் என்ன தொடர்பு? அதான் அதே தொடர்பு தான் இறைவனுக்கும் உயிர்களுக்கும். நகைகளுக்கு தங்கம் எல்லாம் முதல் காரணம் அல்லவா? நகைகளுக்கு தங்கம் முதல் காரணம். தங்கமும் நகைகளும் பொருளால் வேறு அல்ல, பொருளாலேயே ஒண்ணுதான். இந்த ஓமையை ஏற்றுக்கொண்டோம் என்றால் இறைவனும் உயிர்களும் பொருளால் ஒன்றுன்னு ஆயிரும். பேதம்னா வேறுபாடு, அபேதம்னா வேறுபாடே கிடையாது, பொருளால ஒண்ணுதான் என்று சொல்லக்கூடிய கொள்கை. இந்த கொள்கை இது பரிணாமவாதம், இது சைவசித்தாந்தம் ஏற்காது. ஏன்னா இறைவனிடமிருந்தே தான் உயிர்கள் தோன்றின, இப்போ பொண்ணுல இருந்து நகைகள் தோன்ற மாதிரி அப்படின்னா அப்போ உயிர்களிடம் எப்படி இந்த மாதிரி அறியாமை குற்றம் காணப்படும் இல்லைங்களா. அப்புறம் தீய இயல்புகள் எப்படி அதுல தோன்ற முடியும்? இறைவனிடமிருந்து வந்தவை எப்படி இருக்கணும்? காரணத்துல உள்ளதுதானே காரியத்துல இருக்கும். ஆகவே இந்த ஓமையை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்புறம் அபேதவாதிகள் இவ்வாறு சொல்வார்கள், வேதவாதிகள் என்ன சொல்வார்கள், இவர்களை எதிர்க்கணுங்கிற ஒரே கருத்துல இறைவனும் உயிரும் எப்பவும் பேதம் தான். ஆமா, தொடர்பே கிடையாது. இருள் வெளி போல், இருளும் ஒளியும் போல, அது என்றையும் பிரிஞ்சேதான் இருக்கணும் இறைவனும் உயிரும் என்று சொல்லிவிடுவார்கள். அப்போ அந்த பேதவாதத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்போ உயிரை வந்து உயிரை விட்டு இறைவன் பிரிஞ்சே இருக்கிறான்னா உயிரை அறிவது எப்படி, உயிரை செலுத்துவது எப்படி, அதை உயிர் கொள்வது எப்படி, எதுக்குமே வழி இல்லாம போயிரும். அதான் இருள் வெளி போல் பேதமும். இருள் வெளிங்கிறதுல அந்த வெளி என்பது ஒளி என்று பொருள்படும். சொற்பொருள் போல் பேதாபேதமும். இன்னொரு சாரம் என்ன சொல்வார்கள், இறைவனுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு அந்த சம்பந்தம் அது பேதாபேத சம்பந்தம் என்பார்கள். பேத அபேதம் ரெண்டும் சேர்ந்தது பேதாபேதம். அது எதை மாதிரினா ஒரு ஓமை சொல்லுவாங்க, சொற்பொருள் போல் என்று சொல்வார்கள். சொல்லும் பொருளும் போல, சொல் வேறு, சொல்லால் உணர்த்தப்படும் பொருள் வேறுதான். புத்தகம் ஒரு சொல் இருக்கு, ஆனா சொல்லால் உணர்த்தப்படுற புத்தகம் பொருள் வேற வேற, அது வேற. ஆனா அந்த சொல்ல சொல்லவும் அந்த பொருள் கருத்துல தோன்றுகிறது அல்லவா, அது பற்றி ரெண்டுக்கும் ஒற்றுமை தொடர்பும் இருக்குது. ஆகவே சொல்லை சொல்லவும் அந்த பொருள் பற்றிய நினைவு வருவதனாலே அபேதம் என்று கொள்ளலாம். மற்றபடி சொல் வேறு பொருள் வேறுதான். ஆகவே பேதமும் அங்க இருக்குது, பேதத்தன்மையும் இருக்கு அபேதத்தன்மையும் இருக்கு, ரெண்டையும் சேர்த்து சொல்வார்கள். அத மாதிரி அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால் இறைவனும் உயிரும்னு சொல்வார்கள். இந்த பேதாபேத சம்பந்தம் என்பது இந்த சொல்லிலே பொருள் இருக்கிறதுன்னா என்ன அர்த்தம்னா, புத்தகம்ங்கிற சொல்லல, இந்த புத்தகம்ங்கிற பொருளா போய் உள்ள அடங்கி இருக்குது இல்லையா. ஒரு பெட்டிக்குள்ள அந்த புத்தகத்தை வச்சா பெட்டிக்குள்ள புத்தகம் இருக்குதுன்னு சொல்ற மாதிரி இல்ல. புத்தகம்ங்கிற சொல்லல, இந்த புத்தகம்ங்கிற பொருளை உணர்த்தக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. அதனாலதான் அந்த புத்தகங்கிற சொல்ல சொன்ன உடனே இந்த பொருள் நம் நினைவுக்கு வருகிறது இல்லைங்களா. அதனால அந்த சொல்லல பொருளை உணர்த்தக்கூடிய ஆற்றல் உள்ளது.